الحمد لله الذي خلق الخلق فأحصاهم عدد. الحمد لله الذي قسم الرزق ولم ينس أحد. الحمد لله الذي رفع السماء بغير عمد. والصلاة والسلام على من بعث بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة، وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: خياركم محاسنكم قضاء، رواه مسلم، أو كما قال عليه الصلاة والسلام: அனைத்து புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுக்கே உரித்தாகட்டும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் இவ்வுலகத்திற்கு ரஹ்மத்தாக அருளாக அனுப்பப்பட்ட உத்தம தூதர் முஹம்மத் முஸ்தஃபா ரசூல் அஹ்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கையை எடுத்து நடந்த உத்தம சஹாபா தோழர்கள் மீதும், தியாமம் பரியந்தம் வாழும் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சமூகம் அளித்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு நம் அனைவருடைய ஈருலக வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி நம்மை பணித்திருக்கிறானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், என்னென்ன விடயங்களை விற்றெல்லாம் தவிர்ந்து கொள்ளும்படி நம்மை விலக்கிருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு நம் அனைவருக்கும் ஒரு குறுகிய சிற்பகால வாழ்க்கை தன் உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். மௌத்துக்கு பின்னால நீடூடி கால வாழ்க்கை, நிரந்தரமான ஆஹிராவுடைய வாழ்க்கை, அந்த ஆஹிரத்துக்காக அந்த ஆஹிராவுடைய வாழ்க்கையை தயாரிக்கத்தான் இந்த உலகத்துடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே அன்பானவர்களே, கனவான்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பயன்படுத்தி தனது மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி அல்லாஹுக்கு அடிபணிந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு நமக்கு ஒரு பூர்த்தியான மார்க்கத்தை தந்திருக்கிறான், ஒரு அழகான பூர்த்தியான ஒரு மார்க்கத்தை காட்டி தந்திருக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதால இருக்கும் போது அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான். اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا. இன்றைய தினம் நான் உங்களுக்கு மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன். واتممت عليكم نعمتي, இந்த நிஅமத்தாகிய இந்த தீனை நான் உங்களுக்கு பூர்த்தியாக தந்து விட்டேன். ورضيت لكم الاسلام دينا, நான் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை உங்களுக்காக பொருந்தி கொண்டிருந்தேன். அல்லாஹ் ஒரு பொருந்தி கொண்ட ஒரு மார்க்கமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான். இன்னும் இடத்துல சொல்கிறான், وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. யாரு இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத முறைகளை தேடுகிறாரோ பின்பற்றுகிறாரோ, அதை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆஹிரத்தில் அவர் நஷ்டவாளியாக மாறிவிடுவார் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, ஒரு பூர்த்தியான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான். நாம் விளங்கியிருக்கிறது போல இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே மஸ்ஜிதுகளுக்குள்ள செய்யப்படக்கூடிய ஒரு சில அமல் பெயர் அல்ல சகோதரர்களே. மஸ்ஜிதுல வந்தா ஒரு முஸ்லிம போல தொழுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், திக்ருகள் செய்கிறோம், ரமலானுடைய காலம் வந்தா ரமலான்ல நல்ல அமல்களை கொண்டு இரவு பகல்ல ஹயாத் ஆக்குகிறோம், ஹஜ்ஜுடைய காலம் வந்தா ஹஜ்ஜி மக்கா முகர்ரமாவை நோக்கி காபத்துல்லாவை நோக்கி பயணமாக ஹஜ்ஜுடைய அமல்களை செய்கிறோம். இது போன்ற ஒரு சில இபாதத்துக்கு பெயர் அல்ல இஸ்லாம் என்று சொல்வது, மாறாக இது இஸ்லாத்தில் ஒரு பகுதி சகோதரிகளே. பெரிய ஒரு பகுதி மஸ்ஜிதுக்கு வெளியே இருக்கின்றது. வீட்டுல குடும்ப வாழ்க்கை என்று சொல்வது, தனது கணவன் மனைவியாக வாழும் பொழுது, தாய் தந்தையர்கள் குழந்தைகளாக குடும்பமாக வாழும் பொழுது, அண்டை வீட்டுக்காரர்களோட வாழும் பொழுது நான் எப்படி வாழணும் என்ற பெரிய ஒரு பாடத்தை சல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. இதே மாதிரி பஜார்ல நாங்க நீங்க கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம், இந்த கொடுக்கல் வாங்கலுடைய விடைய பெரிய ஒரு தலைப்பாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் பேசியிருக்கிறாங்க. அஹ்லாக பத்தி சமூகத்தோட நாங்க பல்லின மக்களுக்கு மத்தியில நாங்க வாழுகிறோம், பல சகோதரர்களோட வாழுகிறோம், பல குணம் படைத்தவர்கள், பல நிறமுடையவர்கள், பல தரத்துடையவர்கள், இவர்கள் உள்ள இவர்கள் அனைவருடனும் நான் எப்படி வாழுவது, இந்த அஹ்லாக்கான முறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் இத நீளமாக பேசியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, கொடுக்கல் வாங்கல் என்ற தலைப்புல ஒரு சிறு தலைப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கடனுடைய வாழ்க்கையை பற்றி பேசினாங்க. அன்பானவர்களே, கனவான்களே, இஸ்லாம் இந்த கடனை ஒரு அனுமதிச்சிருக்குது. கடன் எடுக்கலாம், தேவைப்படும் பொழுது ஒருவர் இன்னொருவரிடத்துல கடனாக பணங்களை பொருட்களை வாங்கி அதை பாவித்து விட்டு அன்பானவர்களே அந்த கடனை திருப்பி கொடுக்கிறது, இவ்வாறான ஒரு முறையை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. மாறாக அன்பானவர்களே, இஸ்லாம் எங்களுக்கு கடனால வாழும்படி சொல்லித்தரல. நீங்க கடன் எடுத்துக்கொண்டே வாழுங்கோ, வாழ்க்கையினுடைய செலவை கடனாலேயே நீங்க அமைத்துக்கோங்கோ, உங்க வீடு கட்டுறீங்களா கடன் பட்டு வீடு கட்டுங்கோ, நீங்க வியாபாரம் செஞ்சு முன்னேறணுமா கடன் பட்டு முன்னேறுங்கோ, நீங்க குழந்தைகளுடைய திருமண வேலையை திருமண ஏற்பாடுகள் செய்யணுமா கடன் பட்டு திருமண ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கோ என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தல. கடனை இஸ்லாம் ஒரு இக்கட்டான நிலைமையில தேவைப்படும் பொழுது ஒரு கடன் எடுத்து வாழலாம், கடன் எடுக்கலாம் என்று அனுமதி தந்திருக்கிறது. எனவே அன்பானவர்களே, கனவான்களே, இன்று சமூகத்துல நாங்க அனை மக்களை பார்க்கும் பொழுது மக்கள் கடனை ஒரு அமலாக ஆக்கி கொண்டுட்டாங்க. கடன் எடுக்கிறது தான் முறை வாழ்க்கையினுடைய, இதுவும் வாழ்க்கை செலவுக்கு ஒரு முறை என்பதாக மக்கள் விளங்கி கடன் எடுத்தே வாழ்றாங்க. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு கடன் எடுக்கிறாங்க. அன்பானவர்களே, அந்த கடன் எடுத்து வாழும் பொழுது கடனுடைய செலவு போதாது, கடனால் அந்த செலவு போதாதனால இன்னும் செலவு கூடுது, அந்த கடனை அடைப்பதற்கு அதை விடவும் அதிகமான கடன் படுறாங்க. இப்படியாக சிறியவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரையில, சிறிய வியாபாரி தொடக்கம் பெரிய வியாபாரி வரையில, ஆண்கள் தொடக்கம் பெண்கள் வரையில எல்லாருமே இன்று ஒரு புது பழக்கமாக கடன் எடுத்து வாழ்வோம், கடன் எடுத்து எங்களோட வாழ்க்கை செலவு அமைச்சுக் கொள்வோம் என்று முடிவுக்கு வந்து விட்டாங்க. அன்பானவர்களே, கனவான்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்க பல துஆக்களை கேட்டாங்க. அவங்க கேட்ட துஆல மிக பிரதானமான துஆக்கள் ஒன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்க தொழுகையிலும் கேட்டிருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் காலையிலே மாந்த ஓதுற துஆலையும் கேட்டிருக்கிறாங்க. வஅஊது பிக மின் கலபத்தி தைன் வகஹ்ரி ரிஜால், யா அல்லாஹ், கடன் எனக்கு தலைக்கு மேல மிகைக்கிறதை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன், என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க. அன்பானவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்கண்டா, கடனான நான் வாழப்படாதே, கடன் எடுத்து என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக் கூடாது, நான் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழணும், ஒரு சாதாரண வாழ்க்கை வாழணும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் விரும்பினாங்க. இன்றைக்கு நாங்க சமூகத்துல பார்த்தா ஒருவரும் இன்னொருவரை பார்த்து போட்டி போடுகிறார்கள். அவரை மாதிரி நான் வீடு கட்டணும், அவரை மாதிரி நான் வாகனம் வாங்கணும், அவரை மாதிரி பெரிய அமைப்புல எந்த குழந்தைகள கல்யாணத்தை எடுக்கணும், எந்த குழந்தைகளும் அவங்கள குழந்தைகள் படிக்கிற மாதிரி பெரிய பெரிய கொலேஜுகள்ல படிக்கணும். அன்பானவர்களே, கனவான்களே, இன்றைக்கு ஒரு ஏழையினுடைய கல்யாணத்தையும் செல்வந்த கல்யாணத்தையும் பார்க்கும் போது வித்தியாசம் இல்லை. ஏழை குடும்பத்தில் உள்ள மாணவர்கள் படிக்கிறாங்க, அவங்களோட செலவீனங்களையும் ஒரு வசதியான குடும்பத்தில் உள்ள ஒரு ஒரு புள்ள படிக்கிற முறைகளையும் பார்க்கும் போது வித்தியாசம் இல்லை. எல்லாமே ஒரு வசதியான அமைப்புல வாழத்தான் விரும்புறாங்க. அன்பானவர்களே, கனவான்களே, செலவு மக்கள் வருமானத்துக்கு தக்கன அமைச்சு கொள்ளாம வருமானம் ஒரு சிறிய அமைப்புல தான், ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 1000 ரூபாய்தான் வருமானம், அதுக்கேத்த மாதிரி அந்த செலவை அமைச்சு கொள்ளேனும்டா, அவங்களோட செலவை எப்படி தெரியுமா அமைச்சிக்கிறாங்க, 2000 ரூபாய் வருமானத்தை தக்கன மாதிரி செலவு அமைச்சு கொண்டாங்க. அன்பானவர்களே, கனவான்களே, இன்றைக்கு நடந்து போறதுக்கு விருப்பம் இல்ல, வேர்வ சிந்துறதுக்கு விருப்பம் இல்ல, சாதாரண பஸ்ல ஏறி போறதுக்கு யாரும் விருப்பம் இல்ல. அவங்க பாக்குறாங்க நல்ல குன்பட்டவளா அழகான முறையில ஒரு ஏசி வாகனத்துல போகத்தான் விருப்பம். அன்பானவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, எந்த அமைப்பை எந்த எங்க எடுத்துக்கொண்டாலும் அவங்க எல்லாரும் வசதியாக வாழத்தான் விரும்புறாங்க. ஒரு சிறிய ஒரு லீவு காலம் வருகிறது, வசதியானவங்க ட்ரிப்புகள் போறாங்க, குடும்பத்தோட பேசி அவங்க செலவழிச்சு லட்சக்கணக்கு செலவழிச்சு அவங்களோட பிரயாணங்கள் அமைச்சு கொள்றாங்க. இதை பார்த்து ஏழு குடும்பங்களும் முடிவு செய்யறாங்க, இப்பிலிருந்தே பணம் சேர்த்து வார லீவு காலத்துல நாங்க பயணம் போகணும். ஒரு வீணான செலவுக்காக பெரிய திட்டமிட்டு கடன் பட்டு கஷ்டப்பட்டு அன்பானவர்களே, கனவான்களே, வாழ்க்கை அமைச்சு கொண்டிருக்கிறாங்க. இதனால கடைசியா கடனை அடைக்க முடியாம ஹராமான முறையில பெண்களும் ஆண்களும் வட்டி கடன்கள் வட்டி பேங்குகளுக்கு போயிட்டு அப்படியே வட்டியில மூழ்கி நாசமாக கூடிய ஒரு சூழலை பாக்குறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்க தொழுகையில காய்ச்சனாய் சொல்றாங்க, தொழுகையில கூட யாருலா என்ன கடனாளி ஆக்கிடாதேன்னு நபி அவங்க பாதுகாப்பு தேடுவாங்கலாம். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, மா அக்ஸர மா தஸ்தஈது மினல் மக்ரம், ஏயா ரசூலல்லாஹ், நீங்க எது நேரமும் யாருல என்ன கடனாளி ஆக்கிடாதே, என்ன கடனாளி ஆக்கிடாதேன்றி ஏன் நீங்க இதில் இவ்வளவு பாதுகாப்பு தேடுகிறீங்க? அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, இன்ன ரஜுல இதா கரிம ஹத்தத ஃபகரிப, ஒருவர் கடன் பட்டு விட்டாரா, கடனாளி ஆகிட்டாரா, அவர் இப்ப என்ன செய்வாரு, கடனை அடைச்சி திருப்பி கொடுத்து கொள்ள முடியாததுனால பேசுவாரே பொய்ய சொல்லுவாரு, அவருக்கு உண்மை பேச முடியாது, உண்மை பேசுவதற்கு கஷ்டப்படுவாரு. அது மட்டுமல்ல, வாக்களிப்பாரு, வாக்க சரியா நிறைவேற்றி கொள்ள மாட்டாரு, கஷ்டப்படுவாரு, ஏன் கடனாளியாக இருக்காரு, கொடுத்து கொள்ள முடியாரு, இந்த நிலைமைக்கு ஆளாகுவாரு. அதனாலதான் நானும் அல்லாட்ட பாதுகாப்பு தருகிறேன், யாரா என்ன கடனாளி ஆக்கி விடாதே என்று. இதனால் அன்பானவர்களே, கனவான்களே, நானும் நீங்களும் முயற்சி செய்வோம், நான் மௌத்தாகும் பொழுது யாருக்குமே ஒரு ரூபாவது கடன் இல்லை, இந்த கடன் யாருக்கும் இல்லை, நான் இல்லாத கடனை திருப்பி கொடுத்து விட்டு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுவோம். இந்த வருமானத்தை தக்கன இந்த வீடு, இந்த வாழ்க்கை, இந்த ஆடை, இந்த பெருநாள், இந்த திருமணம், இந்த சந்தோஷங்கள் எல்லாத்தையும் அதுக்கு தக்கன அமைச்சு கொள்வோம் என்ற ஒரு முடிவுக்கு வருவோம் என்றா நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, அல்லாஹும்மா ஹீனி மிஸ்கீனா, யா அல்லாஹ், என்னைய ஒரு மிஸ்கீனா, ஒரு சாதாரண வாழ்க்கையாக வாழ வச்சிரு யா அல்லாஹ், வஅமித்னி மிஸ்கீனா, என்னைய ஒரு மிஸ்கீனா மௌத்தாக்கிரு யா அல்லாஹ், வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மஸாகீன், நாளைக்கு கியாமத்துடைய நாளையில என்னைய ஒரு மிஸ்கீன்களோட கூட்டத்தில் எழுப்பாக்கிரு யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரண வாழ்க்கையை விரும்பினாங்க.
வறுமைய விரும்பல, வறுமையை விட்டும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்களோட துஆக்கள்ல தொழுகையிலும் தான், தொழுகை பின்னாலும் தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஃபக்ரி மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வஅஸாபில் கப்ரி வமின் அஸாபின் நார். பாதுகாத்திடுவாயாக, கபருடைய அதாபில் இருந்தும் நரக வேதனையில் இருந்தும் பாதுகாத்திடுவாயாக. இதன் நபி அவங்க பாதுகாப்பு தேடினாங்க. வறுமைய வாழ விரும்பல, ஆனா எளிமையான சாதாரண வாழ்க்கை வாழ்றத விரும்பினாங்க. இதனால் அன்பாளர்களே, நானும் சாதாரண வாழ்க்கை வாழ்றது, எந்த வீடு சாதாரணம், எந்த ஆடை சாதாரணம், எந்த குடும்ப வாழ்க்கை அமைப்பு சாதாரணமா இருக்கிறது, அது ஒரு கேவலமா யாரும் நினைக்கவானம், சந்தோஷமாக நினைங்கோ, பாக்கியமாக நினைங்கோ. அல்லாஹ் எங்களை உலகத்தில் இப்படி வச்சிருக்கிறான், நாளைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அழகான ஒரு வாழ்க்கை, சொர்க்கத்தில இன்பமான வாழ்க்கை, புதூகலமான வாழ்க்கை, நினைச்சிரு மாதிரி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. வலக்கும் ஃபீஹா மா தஷ்டஹி அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். அப்படி ஒரு அழகான வாழ்க்கை, மனம் விரும்புற மாதிரி வாழலாம், எதை கேட்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான வாழ்க்கை தான் சொர்க்கத்துடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாங்கள் உங்களுக்கு தருவோம் என்று சொல்றான். அந்த வாழ்க்கை ஆசை வச்சுவோம், உலகத்துடைய நிலைமைகளை சமாளிச்சுவோம், பொறுமையாக இருப்போம், சந்தோஷமா கபூ செய்து கொள்வோம், மறுமை நாள்ல வாழ்வதை ஆதரவு வச்சுவோம். அன்பானவர்களே, கனவான்களே, இப்படியாக வாழும் பொழுது இக்கட்டான ஒரு நிலைமை, கடன் வாங்கணும். சல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லமும் கடன் வாங்கிக்கிறாங்க. கடனை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில நிறைவேற்றி இதை வாழ்ந்து காட்டினாங்க. எப்படி கடனாளி நடந்து கொள்ளணும் என்ற முறைகளை சொல்லி காட்டினாங்க. அன்பானவர்களே, கனவான்களே, நான் கடன் வாங்குறேன் என்றா, நாங்க கடன் கேட்கிற நேரத்துல முதலாவது இதை திருப்பி கொடுக்கணும்ன்ற நீயத்தோட கேட்கணும். எப்பயுமே திருப்பி கொடுக்க ஏற்பாடு மீக்கணும். நான் 1 லட்சம் ரூபாய் கடன் கேட்கிறேன், இதை திருப்பி கொடுக்கறதுக்கு சொல்றேன், 1 மாசத்துல தாரேன் என்று. ஆனா 1 மாசத்துல எப்படி கொடுப்பேன் என்று எந்த ஏற்பாடும் இல்லை, எந்த அமைப்பும் இல்லை. எப்படி தருவீங்க? எப்படியாலும் தருவேன். அப்படி அல்ல, இதை திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன ஏற்பாடுகள் இருக்கின்றன, இதைத்தான் நாங்க சிந்திக்கணும். சௌர்களே, இந்த அடிப்படையில் ஒரு ஆள் கடன் கேட்கிறாரா? நாங்க கட்டாயம் புகார்கள் சொல்றாங்க, இவர் உண்மையிலே ஒரு ஒரு கஷ்டவாளி, தேவையுடையவர், ஒரு இக்கட்டான நிலைமையில தான் கடன் கேட்கிறாரு. இவருக்கு நான் இந்த நேரத்தில் உதவி செய்யாட்டி இவர் பாவத்துல பெய்திடுவாரு. இவர் ஒரு நிலைமையில கேட்கிறாரு நோய்க்காக, இந்த நேரத்துல உதவி செய்யாட்டி இவர் பாரதூரமான முடிவுக்கு பெய்திடுவாரு, ஹராத்துல பெய்திடுவாரு. இப்ப இந்த நேரத்துல வேற யாரும் இந்த அளவு தொகையை கொடுக்க வசதி பட்டவங்க இல்ல, அவருடைய குடும்பத்தினர் சாதாரணமானவங்க. இந்த மாதிரி நிலைமையில நான் அவருக்கு கடனை கொடுத்து உதவி செய்யறது வாஜிப் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னும் சில இன்னொரு முறையை சொல்றாங்க. நன்றாக தெரியும், இவர் கடன் கேட்கிறது ஹராமான முறையில் ஒரு வியாபாரம் செய்ய, ஹராமான முறையில ஒரு ஒரு பொருளை வாங்குறதுக்கு, ஹராமான பாவத்தை செய்யறதுக்குத்தான் இவர் இந்த கடனை வாங்குறார் என்றிருந்தா, அந்த நேரத்துல என்னையால உதவி செய்யறது ஹராம் என்பதாக இருக்கிறாங்க. இது அல்லாம ஒருவர் இது ரெண்டு கட்டமும் அல்லாம கடன் கேட்கிறாரா, அந்த நேரத்துல நானும் அவருக்காக அவருடைய நிலைமைகளை ஆராய்ஞ்சி அவர் திருப்பி கொடுக்கக்கூடியவரா, அவருடைய நிலைமைகள் எப்படி என்று விளங்கி அவருடைய கடனுக்கு உதவி செய்யறது எனக்கு ஒரு சுன்னத், என்னுடைய விஷயத்துல அது முஸ்தஹப் என்பதாக உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் பதிவாயிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் நஃபஸ அன் முஸ்லிமின் குர்பத்தன் மின் குரபி துன்யா. ஒரு முஸ்லிமுடைய உலகத்துடைய ஒரு கஷ்டத்தை நீங்க லேசாக்குறீங்க. உலகத்துல கஷ்டப்படுறார், சிரமப்படுறார், அவர் இந்த சிரமத்துலதான் என்னிட்ட வந்து உதவி கேட்கிறார். நான் அவருடைய அந்த சிரமத்தை லேசாக்கினேன், நான் அவருடைய அந்த கஷ்டத்தை லேசாக்கினேன் சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொல்றாங்க, நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பி யௌமில் கியாமா. கியாமத்துடைய நாள்ல வரக்கூடிய கஷ்டங்கள்ல ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் எனக்கு லேசாக்குவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, வல்லாஹு ஃபீ ஔனில் அபிதி மா கான அல் அபிது ஃபீ ஔனி அஹீ. ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் இவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். நான் ஒரு மாசத்துக்கு ஒரு மாச தவணைக்கு கடனா கொடுத்தேன், ஏந்த உதவியில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? இந்த ஒரு மாசமும் எனக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கிறான். ஒருவருக்கு யாரு உதவி செய்கிறாரோ அவருக்காக அல்லாஹ் உதவி செய்கிறான் என்ற கருத்தை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வலியுறுத்தினாங்க. இவ்வளவு நன்மைகள் நிறைந்த ஒரு விடயம் தான் கடன் கேட்டா நாங்க அவருக்கு கடன் கொடுத்து உதவுறது. இதனால் அன்பானவர்களே, நாங்க கொடுக்க முந்தி யோசிச்சு அவருடைய நிலைமைகளை விளங்கி நாங்க உடனே பதில் சொல்லணும் இல்ல, நான் ஒரு பெரிய தொகை ஒன்றை கேட்கிறாரு, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன், எனக்கு ரெண்டு நாள் அவகாசம் தாங்க, ரெண்டு நாளா நான் அவரை பத்தி ஒரு முறையில அழகான முறையில அவருடைய கண்ணியத்தை பாதுகாத்து நான் விசாரிச்சு கொண்டு நான் அதை கொடுக்கறதுக்கு முன் வர வேண்டும். அவ்வாறில்ல நான் ஆழமா விளங்கல்ல, அவருடைய நிலைமையை விளங்காம கொடுத்துட்டு பின்னால நான் ஏமாறுறது இஸ்லாம் வலியுறுத்தல்ல, இதை இஸ்லாம் காட்டி தரல. இதனாலதான் இஸ்லாம் அழகான முறை சொல்லி தருது. الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه وليكتب بينكم كاتب بالعدل ولا يأبى كاتب أن يكتب كما علمه الله. அல்லாஹ் அழகான முறையில சூரத்துல் பக்கரால நீளமான ஆயத்து பக்கராட கடைசி பகுதியில வரக்கூடிய அந்த நீளமான ஒரு ஆயத்தில் அல்லாஹ் இந்த முறைகளை விளங்கப்படுத்துறான். ஈமான்தாரிகளே, நீங்க ஒருவருக்கு ஒருவர் கடன் கொடுத்து எடுத்துக்கொள்றீங்களா, அவ கட்டாய நீங்க எழுதிக்கோங்க. அது உங்களோட சகோதரராயிருக்கலாம், அது உங்களுக்கு நாளா தெரிஞ்ச ஒரு நீண்ட கால நண்பனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க வாய் பேச்சில நம்பிக்கையில முடிச்சிடாம அல்லாஹ் சொல்ற முறை நீங்க அதை எழுதிக்கோங்கோ. அதை எழுதி கொள்வதுதான் உண்மையான முறை. இத்தனாம் தேதி இன்னாரிடம் இருந்து நான் இவ்வளவு தொகை கடனாக பெற்றுக்கொண்டேன், அதை இத்தனாம் தேதி இன்ஷா அல்லாஹ் அதை திருப்பி கொடுப்பேன் என்று சொல்லி நீங்க அழகான முறையில எழுதி சைன் பண்ணி அதன் தாளை வச்சுக்குங்க. அதுதான் அழகான முறை தான். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லி தருகிறான் அந்த இடத்துல, வஸ்தஷீது ஷஹீதைன் மின் ரிஜாலிக்கும், உங்களுடைய ஆண்கள்ல அல்லது அந்த ஆண்கள்ல ரெண்டு பேர் அல்லது பெண்கள்ல ரெண்டு பேரும் ஆண்கள் ஒருவரும் சேர்ந்து அந்த கடனை சாட்சியாக ஆக்குங்கோ, கடனுக்கு சாட்சிகளை நியமிங்கோ. இன்னாரிடமிருந்து இன்னார் இவ்வளவு தொகையை பெற்றுக் கொண்டதுக்கு இந்த ரெண்டு பேரும் சாட்சியாக இருக்கிறாங்க. அன்பானவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, மூணாவதாக அல்லாஹ் ஒரு முறை சொல்லி தருகிறான், அந்த கடனை வாங்கி கொடுக்கும் பொழுது நீங்க அவரிடமிருந்து ஏதாவது ஒரு பொருளை பெற்றுக்கொங்கோ, ஒரு தங்கமோ ஏதோ ஒரு பொருள் ஒன்ற அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதை அந்த கடனுடைய தொகையை கொடுங்கோ. ஏதாவது முன்பின்னாகும் பொழுது இந்த பொருளின் மூலமாக அந்த நிலைமையை சீராக்கிக் கொள்ளலாம். எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். இந்த முறைகளை நானும் நீங்களும் தவற விட்டுட்டு இன்றைக்கு கையை அழுது கொண்டு கண்ணீர் வடிச்சு கொண்டு அவர் இவருக்கு பதுவா செஞ்சு கொண்டு இன்றைக்கு உம்மத்துல பலரும் பல நிலைமையில மாட்டிக்கொண்டிருக்கிறத பாக்குறோம். ஏன் இந்த நிலைமை சொன்னா அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த முறையை பின்பற்றல. எனவே அன்பானவர்களே, கனவான்களே, இந்த முறைகளை பின்பற்றுவதோட நான் கடனா எடுக்கிறேன்னா இது கடன் எடுத்து வாழக்கூடாது. சோழலே, ஐயாத் இப்னு அப்துல்லா ரஹிமஹுல்லா சொல்றாங்க, கடன் என்பது ராயத்துல்லாஹி பில் அர்த், இது அல்லாஹ் உலகத்தில பூமிக்கு மேல வச்சிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கொடி ஒன்று. அதாவது ஃபைதா அராதல்லாஹு அபதன் அயுதில்ல, ஒரு அடியான அல்லாஹ் கேவலமாக்க நாடுறான், ஒரு அடியான இழிவாக்க அல்லாஹ் நாடிட்டான்டா, அவருடைய கழுத்தில் அல்லாஹ் அந்த கடன் என்ற மாலையை தொங்க போட்டுடுவானாம், கடன் என்ற மாலையை போட்டுடுவான், அதாவது கடல்ல இன்பத்தை தந்துடுவான். அவர் இப்ப இழிவாக ஆரம்பிக்கிறார். கேவலமான ஒரு வாழ்க்கையின் பக்கம் தந்த வாழ்க்கையை திருப்பி கொண்டிருக்கிறார். இப்ப கடன் எடுத்து வாழ்றது ரெஸ்பெக்ட் நினைக்கவான, இது நீங்க கேவலமாகறீங்க, இது ஒரு வகையான அடிமைத்தனம், இது ஒரு வகையான பிச்சைக்காரத்தனம் என்பதாக ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, லா துஹீகு அன்ஃபுஸகும் பித்தைன், நீங்க சந்தோஷமா உங்களோட மனைவியோட குடும்பத்தோட குழந்தைகளோட வீட்டோட வாழ்ந்து கொண்டிருந்தீங்க, இந்த கடலை கொண்டு உங்களையே நீங்க பயமுறுத்தாட்டிக் கொள்ள வேணாமண்டாங்க. அன்பானவர்களே, அப்படி என்றா நான் சந்தோஷமா இருந்தேன், எப்ப கடனாளி ஆகினேனோ இப்ப எது நேரம் எனக்கு பயம், நிம்மதியா வீட்டுட்டு வெளியே போகலா, நிம்மதியா எனக்கு இந்த வியாபாரத்தை செய்யலா, எனக்கு நிம்மதியா சந்தோஷமா ஒரு நாட்டுக்கு பயணம் போகலா, நிம்மதியா உண்ட செய்யல, ஏன் எனக்கு பயம், என்னுடைய நிலைமை என்னவாகுமோ, என்னைய யாராலும் கேவலப்படுத்திடுவாங்களோ, என்னைய பத்தி என்னமாலும் சொல்லிடுவாங்களோ, என்னைய கொலை செஞ்சிடுவாங்களோ என்றெல்லாம் அச்சுறுத்தலுக்கு ஆளாகிறாரே, எப்ப கடனாளி ஆகிறார். இதனால் அன்பானவர்களே, கடனாளியாக நானும் நீங்களும் ஆகாம அல்லாட்ட பாதுகாப்பு தேடுவோம். இன்றைக்கு வீடு வீடா கடன் தேடி வருது, கம்பெனிகள்ல சாமானங்களை அவங்க இஷ்யூ பண்றாங்க, வீடு வீடா வாராங்க, முதல் பணம் இல்லாம இந்த பொருள் எடுத்துக்கொண்டு மாத மாதம் நீங்க இதை கட்டுங்கோண்டு. பெண்கள் அவங்களுக்கு ஆசை வருகிறது, பொருளுடைய ஆசை, ஆண்களுக்கும் ஆசை, இந்த வீடு இந்த சொத்துகள் என்ன அழகா ஈக்கணும், அதனால தேவைக்கு அதிகமாக பொருட்களை வீட்டுல சேர்த்து சேர்த்து அடுக்கிறாங்க, கடைசியா முடிவுல கடனாளியாக மௌத்தா போறாங்க. அன்பானவர்களே, இதனால நாங்க கடனாளியாக கூடாது என்று அல்லாஹ்ட துஆ கேட்போம். அப்படித்தான் கடன் எடுக்கிறோமா? நாங்க உண்மையான உள்ளத்தோட உண்மையான அடி மனசில நீய தீக்கணும், நான் இத கடனை திருப்பி கொடுப்பேன், கொடுக்கிறதுக்கு இன்ன ஏற்பாடுகள் என்னத்தை ஈக்கிறேன். புகாரியில வரக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹத அம்வாலன் நாஸ் யுரீது அதா, யாராலும் ஒருவர் கடன் வாங்குறாரு, அவருக்கு அதை கொடுக்கணும் என்ற உண்மையான உள்ளத்தோட கடன் வாங்கினார் சொன்னா, அல்லாஹு தஆலா அல்லாஹ் தஆலா உலகத்திலே அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு உதவி செஞ்சுதான் ஆகுவான், இல்லாவிட்டால் அந்த கடனுக்கு மௌத்துக்கு பின்னால சரி அல்லாஹ் உதவி செய்வான். கான அல்லாஹு மஅத்தாயின் அதாவது ஒரு கடனாளி அவர் உண்மையான உள்ளத்தால திருப்பி கொடுக்கணும் என்ற நீயத்தோட கஷ்டமான நிலைமையில கடன் வாங்குறாரா, அல்லாஹ் அவரோடு ஆகிவிடுகிறான். அதாவது அல்லாஹுடைய உதவி அவருக்கு நிச்சயமிக்கிறேன், அவர் என்ன நிலைமையில மாட்டிக்கொண்டாலும் அந்த கடனை கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். ஒருவர் கடன் வாங்குறார், பொய் எல்லாம் சொல்லி கண்ணீர் வடிச்சு அங்க இங்க எல்லாம் பொய்ய சொல்லி எப்படியாலும் கடனை வாங்கி கொண்டாரு, அவட அடி மனசில் இருக்கிறே, இதை திருப்பி கொடுக்க கூடாது, இதை நான் ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன் என்றிருந்தால் அல்லாஹ் தாலாவும் அவருக்கு திருப்பி கொடுக்க உதவி செய்ய மாட்டான். அவருக்கு வாகனம் ஈக்கும், அவருக்கு வீடு வாசல் ஈக்கும், அவருடைய வருமான அமைப்புகள் எவ்வளவு ஈக்கும், எல்லாம் ஈக்கும், ஆனா அவருடைய மனசுக்கு வராதே, இந்த கடனில் இருந்து நான் ரிலீஸ் ஆகிடுவோமே, கடனை கொடுத்துருவோமே, பாவமே என்னை கோலடிக்கிறாரு, பாவமே அவர் என் வீட்டுக்கு வாராரு, பாவமே என்னை கெஞ்சுறாரு என்றெல்லாம் பாவம் பார்க்கவே மாட்டாரு. யாரு பேசினாலும் அவரு அவரு அவர் பெருமையாக வாழுவாரே ஒழிய கடனை கொடுக்கிறதுக்கு நியத்து வைக்க மாட்டார் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வும் அந்த கடனை திருப்பி கொடுக்க உதவி செய்ய மாட்டான். எனவே அன்பானவர்களே, அப்படியான ஒருவனா நான் வாழுவோம் வாழுவேன் என்றா இத போல நஷ்டம் வேறொன்றும் இல்லை. இத போல ஒரு நஷ்டம் கடனாளியாக வாழ்ந்து மக்கள் கடன் எடுத்துட்டு கடன் கொடுத்தவர் தான் பயந்து வாழ்றார். கோல் அடிச்சா ரெண்டு கோல் அடிச்சிட்டு மூணாவது கோல் அடிக்க வைக்கப்படுறார். அவற்றை போயிட்டு ரெண்டு தடவை கேட்டுட்டு மூணாவது தடவை கேட்கறதுக்கு யோசிக்கிறார். ஆனா அந்த கடன் எடுத்தவர் இருக்கிறாரே, அவருக்கு எந்த பயமும் இல்ல, எந்த விதமான கூச்சமும் இல்ல, அவர் தைரியமா போறாரு வாராரு. அவற்றை போயிட்டு கடனை தாங்கன்னு கேட்டா சூடாகிடுறாரு, என்ன கடனை தரமாட்டேன்னு நினைச்சு கொண்டிருங்க, என்ன அலட்டுறீங்க, இப்படி எல்லாம் என்ன கஷ்டப்படுத்துறீங்க, என்ன இதை பத்தி நம்பிக்கை இல்லையா என்றெல்லாம் அவர் முகத்துல பாயிறாரே ஒழிய அவர் அதை அவருடைய ஹக்கத்தானே கேட்கிறாரு, நான் எப்படி நடந்து கொள்ளணும் என்ற முறைகளை மறந்து விடுறார். அன்பானவர்களே, கனவான்களே, ஹயாத்து சஹாபால வருகிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லாஹி இப்னு ஸைத் இப்னு ஸானா என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒருவருடைய அவர் முஷ்ரிக்காக இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல அவராகவே வந்துட்ட சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு கடன் தேவண்டா என்னட்ட கேளுங்கோ, தாராளமா என்னட்ட கடனா உங்களுக்கு பணம் தரலாம், உரிய திகதிக்கு நீங்க திருப்பி தந்துடுங்கோ. சுபஹானல்லாஹ். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தேவைப்படும் போது கடன் எடுக்கிறாங்க, உரிய திகதி வந்தா கொடுத்துடுவாங்க. ஒரு கட்டத்துல அந்த திகதி வர்றதுக்கு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாலே கொஞ்ச நாளைக்கு முன்னாலே வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த நெஞ்சுக்கிட்ட அந்த ஆடையை பிடிச்சி கழுத்துக்கிட்ட பிடிச்சி இந்த கடனை திருப்பி தர வேண்டும் என்று சொல்லி அதற்கு கேட்டினாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு காத்திரமாகி அவங்க வித்தியாசமா பேசலாம் ஆரம்பிச்சாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே, நீங்க இப்படி செய்ய உங்களுக்கு அனுமதி இல்லை, நீங்க எனக்கு சொல்லணும், நபியே நாயகமே கடனை எடுத்தா சரியா கொடுக்கணும் என்று அவருக்கு சொல்லணும், கடனை கேட்க கொலை கண்ணியமா கேளுங்க, நீங்க இப்படி பேசுறது நல்லமில்லன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த பாடத்தை சொல்லும் பொழுது ஹஜ்ரத் யூசுப் ரஹிமஹுல்லா அவங்க எப்படி தெரியுமா தலைப்பு போடுறாங்க, பாபுன் அல் அஹ்லாக்குல் முஃபியா இலா ஹிதாயத்தின், மக்களுடைய ஹிதாயத்துக்கு மக்களுடைய ஹிதாயத்துக்கு காரணமாக இருந்த அன்பு நபியின் அழகான குணங்கள் என்பதா சொல்றாங்க. இந்த சம்பவத்தில் இறுதியில இந்த அன்பு நபியினுடைய அழகான குணத்தை பார்த்து அந்த அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு ஸானா என்பவர் அங்கே கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார். இந்த நல்ல குணங்களால இதனால் அன்பானவர்களே, கடன் எடுத்தவங்க கொடுத்தவங்க ரெண்டு சாராரும் நன்றா அழகான முறையில அஹ்லாக்கா நடந்து கொள்றது, இது மிக பிரதானமான ஒரு விடயம் சகோதரர்களே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய பாரதூரங்களை சொன்னாங்க. கடன் எடுத்துட்டு கொடுக்காமிக்கிறீங்களா? அபு கதாதா ரலியல்லாஹு வாராங்க, யா ரசூலல்லாஹ், அரஐத இன் குதிர்து ஃபி ஸபீலில்லாஹ் ஸாபிரன் முஹ்தசிபன், நாளை நடைபெறக்கூடிய யுத்தத்தில் நான் ஒரு நன்மையை ஆதரவு வைத்தவனாக பொறுமையுடன் யுத்தம் செய்து நான் இறுதியாக கொலை செய்யப்படுகிறேன், என் கழுத்து வெட்டப்பட்டு விட்டால் ஹல் யுஃபரு ஜமீஉ ஜுனூபி, என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுமா என்பதாக கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் ஆம், உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றாங்க. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சந்தோஷமா திரும்பி போறாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே இறங்கினாங்க, நபியே நாயகமே, யுஃபரு லிஷஹீதி குல்லு தன்பின் இல்லத் தைன், நபியே நாயகமே, அவருக்கு நீங்க சொல்லி அனுப்புங்கோ, அவரே அதாவது ஷஹீதுடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்க தயார், ஆனா கடனாளியாக இருந்தா கடனை கொடுக்கிறதுக்கு வசதி இருந்தோம் அதுக்கு எந்த ஏற்பாடும் இல்லாமல் மௌத்தா போனாருண்டா, அவருடைய அந்த பாவத்தை தவிர மற்ற எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பான் என்பதாக ஹஸலாஸ் சொன்னார். இவ்வளவு பாரதூரமான விடயம் என்று பாருங்க. அன்பானவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, திடீரென்று மேல பாக்குறாங்க கீழே பாக்குறாங்க, இது முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத், மேல கீழே பாக்குறாங்க யோசிக்கிறாங்க, என்ன இது, இப்ப கொஞ்ச நேரம் நிறம் மாறுது, முகத்துல சில அடையாளங்கள் மாறுது, நஸல தஷ்தீத், நஸல தஷ்தீத், கடினமான ஒரு விஷயம் இறங்கிவிட்டது, கடினமான ஒரு விடயம் இறங்கிவிட்டது என்பதா சொல்லிட்டு கவலையோடு எழும்பி பேசி ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கும் டென்ஷன், கேட்டுக்கொள்ள யோசிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு யார் சூழல்லா, எங்களால் என்ன நடந்துச்சோ தெரியாது, பயந்து பயந்து இருக்கிறாங்க. இப்படியே ஒரு நாள் கழியுது, மறுநாள் சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, நாங்களும் கேட்காம இதுதான் நல்லம் இல்லை, போய் கேட்போம் யார சூழல்லா, மானத அந்த கடினமான விடயம் என்ன யார சூழல்லா சொல்லுங்களே, சொன்னாங்க அது கடினமான விடயம், கடனுடைய விடயத்தில் இறங்கிக்குது, வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதி, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்படுகிறார், சும்மா பின்பு உயிர்ப்பிக்கப்படுகிறார், சும்மா புத்தில் இரண்டாவது தடவை கொலை செய்யப்படுகிறார், சும்மா திரும்பவும் அவர் உயிர்ப்பிக்கப்படுகிறார், திரும்பவும் அவர் கொலை செய்யப்படுகிறார். மூன்று தடவை அல்லாஹ்வுடைய பாதையில அவர் கொலை செய்யப்பட்டாலும் மூணு தடவை கொலை செய்யப்படுற நேரமும் கடனாளியாக இருந்தால் அவருக்கு சொர்க்கம் போகலாது. முதல் முதல்ல சொர்க்கம் போறவர்களோட சேர்ந்து அவருக்கு சொர்க்கம் போகல. மூணு தடவை ஷஹீதாகிறாரு, மூணு தடவை தீனுக்காக தன் உயிர் அர்ப்பணிச்சிருக்கிறாரு. ஆனா கடனாளியா இருந்தா அவருக்கு போக முடியாது என்பதா சல்லல்லாஹு சொன்னாங்க. அன்பானவர்களே, எவ்வளவு பாரதூரமான விடயம் என்று பாருங்க. ஒரு சஹாபியுடைய ஜனாசா வருகிறது, ஒரு சஹாபியுடைய ஜனாசா வருகிறது. சுப்ஹானல்லாஹ், புகாரில வரக்கூடிய ரிவாயத். அந்த ஜனாசா குளிக்கிறதுக்கு முன் வந்தாங்க நபி. அவங்க யார்ட ஜனாசா தான் விட்டாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாலி வஸல்லம் அவர்களுக்கு விரோதியா இருந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய முனாஃபிக்குடைய தலைவர் அவர்களுடைய ஜனாசாவே தொலை வைக்க முன் வந்தாங்க. அந்த அளவுக்கு இரக்கமான நபி. அப்படி இருந்தும் அன்பானவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசா தொழுவிக்க முன் வரக்குள்ளே கேட்டாங்க, ஹல் அலா சாஹிபுக்கும் தைன், இந்தால் கடனாளியான்னு கேட்டாங்க. இந்தால் கடனாளியா, கடனை கொடுக்காம மௌத்தாயிருக்கிறாரா, அதுக்குரிய ஏற்பாடுகள் ஒன்றும் இல்லாம மௌத்தாகின மனிதரா இவர் என்று கேட்டோன்னே, நாம் யா ரசூலல்லாஹ், இவர் உண்மையிலே ஒரு கடனாளி, கொடுக்காம மௌத்தாகிட்டாரு. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, சொல்லு அலா சாஹிபிக்கும், உங்களோட தோழனுக்கு நீங்க தொழுவீங்க, நான் தொழுவிக்க தகுதியில்லை. என்னையால யாருலா இவருட பாவத்தை மன்னிப்பாயாக, இவருக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக, நான் துவா கேட்க மாட்டேன், தொழுவிக்க மாட்டேன், இணையால இதுக்கு மன்னிப்பு கேட்க ஏலா, இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிட்டு மௌத்தா இருக்கிறாரு, நீங்களே தொழுவீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வாலி வஸல்லம் பின்னு காட்டினார். அப்பதான் ஒரு சஹாபி முன் வந்தாரே, நான் அந்த கடனை பொறுப்பு யா ரசூலல்லாஹ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் ஜனாசா தொழுவிச்சான். எனவே அன்பானவர்களே, கனவான்களே, அவ்வளவு பாரதூரமான விடயம் தான் கடனை எடுத்துட்டு கொடுக்காம இருக்கிறது. இதனால சல்லா சொன்னாங்க, இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, திருமீதியில வருது, நஃபஸுல் முஃமினி முஅல்லகத்தும் பிதைனி, ஒரு முஃமினுடைய ஆத்மா நாளைய கியாமத்துரை மௌத்தாயிட்டாரு. எங்களுடைய பாப்பா, எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவரு, எங்களுடைய பொறுப்புல உள்ளவங்க மௌத்தாயிட்டாங்க, கடனாளியா மௌத்தாயிடாங்க. இந்த எத்தனை பேர் மௌத்தாகிறாங்க கடனாளி, அவங்களோட குழந்தைகளுக்கு அந்த அளவு ஈமானிய பக்குவம் இல்ல. எங்க வாப்போட கடனை நிறைவேற்றுவோமே, எங்க வாப்போட கடனை நான் கொடுத்து அவரை ரிலீஸ் பண்ணிடுவோமே, அந்த அளவு ஈமான எத்தீனை கொடுக்கல. அதனால பிள்ளைகளும் நிறைவேற்றப்பட்டால் இந்த பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். அதனால அவருடைய ஆத்மாவை அல்லாஹ் அங்க வச்சிருக்கிறான் உலகத்தில் கடன் நிறைவேற்றப்படும் வரை. இதனால எங்க குடும்பத்தில் உள்ளவங்க மரணித்தாங்களா, அவங்க கடன்கள் இருக்குமா, கட்டாயம் நான் அதை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். கட்டாயமான கடமை, கடமையான ஹஜ்ஜ செய்யாம மௌத்தாகிட்டா எங்க வாப்பக்கு ஒரு கடனான ஹஜ்ஜிக்கிறது, அந்த கடனான ஹஜ்ஜ நான் நிறைவேற்றணுமே என்று முன் வருவது போல இதே மாதிரி எங்க வாப்பா கொடுக்க வேண்டிய கடன்கள் இருக்கலாம், அதை கட்டாயம் நான் கொடுக்கிறதுக்கு முன் வர வேண்டும். அன்பானவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, அந்த கடனை கொடுக்கும் போதும் அன்பானவர்களே, ஒரு லட்சம் ரூபாய் கடன் வச்சுக்கொள்வோம், அதை கொடுக்கிறார் எப்படி தெரியுமா? அன்பானவர்களே, 5000, 5000, 2000, யாருக்கு பிரயோஜனம்? அஸ்தகஃபிருல்லாஹ். அன்பானவர்களே, அவருக்கு அந்த பண இடம் ருக்கமா கிடைக்கும் என்றா கூட கொடுக்க தேவையில்லை, ருக்கமா கிடைக்கும் என்றா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார், உரிய திகதியிலே கிடைக்கிறா சந்தோஷப்படுவார், துவா செய்வார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வயதுடைய குதிரையை ஒட்டகத்தை கடனுக்கு வாங்கிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட வயது கூடிய ஒரு வாகனத்தை கொடுத்தாங்க. யார ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு தந்த வாகனம் அந்த மிருகம் இந்த அளவு நல்ல நல்ல ஒரு சாதாரண வாலிபமான நல்ல நல்ல ஆரோக்கியமானதல்லே, சாதாரண ஒன்று தானே தந்தே, நீங்க அதை விட கூட தந்திருக்கிறீங்களே. அப்பதான் சல்லல்லாஹு சொன்னாங்க, ஹைருக்கும் மஹாசினுக்கும் கலா, உங்கள மிக சிறந்தவரே திருப்பி கொடுக்கும் போது அழகாக கொடுக்க பாருங்க. கூட கொடுக்கணும் என்று நிபந்தனை போடுறது ஹராம், ஆனா நான் கூட கொடுக்கணும் என்று நான் எதிர்பார்க்கல, அவராக தாராரு, சந்தோஷமா நீங்க கடன் தந்தீங்களே அதை நான் யூஸ் பண்ணி இனியால் அதால் எவ்வளவு பிரயோஜனங்கள் அடைஞ்சு கொண்டேன், இது இனியால் ஒரு சந்தோஷம் என்று கொடுங்க. இப்படித்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்களுடைய அதை பிச்சு பிச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அத யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம அதை அப்படி கொடுக்கறதால எவ்வளோ கஷ்டத்துக்கு மக்கள் ஆளாகும். இதே மாதிரி ஒரு விடயத்தை இன்னும் ஒரு விடயத்தை சல்லல்லாஹு சொன்னாங்க, உண்மையிலே கடன் எடுக்க கொடுக்க இயலாதா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியானவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் வச்சாங்க, வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் ஒன்று சேர்த்தினாங்க, உங்களோட வீட்டுள்ள பொருட்கள் எல்லாம் ஒன்று சேர்த்துங்களே, இதெல்லாம் உங்களோட பொருட்கள் ஆயிக்கிறா, இதை யாரு வாங்க தயாருன்னு கேட்டு அவங்கள வீட்டுள்ள சாமான்கள் எல்லாம் வித்து அந்த கடனை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைச்சாங்க. இன்றைக்கு எவ்வளவு பெரிய கடனாலையும் வீட்டை விற்க தயார் இல்ல, வாகனத்தை விற்க தயார் இல்ல, வீட்டில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் விற்க தயார் இல்ல, திரும்பவும் வியாபாரம் செஞ்சு திரும்பவும் கஷ்டப்பட்டு மெதுமெதுவா இந்த கடனை கொடுப்போம் முன்வாராங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல கடனை இப்படித்தான் கொடுத்தாங்க, எல்லா பொருளையும் உண்டு சேர்த்து முழு பொருளை விற்று ஸல்லல்லாஹு அந்த கடனை திருப்பி கொடுத்தாங்க. எனவே அன்பானவர்களே கனவான்களே, இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விடயத்தை சொன்னாங்க, கடன் உண்மையிலே வாக்களிச்சாரு அவரே சரியான உரிய திகதிக்கு தந்து கொள்ள இயலாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது, திடீரென்று சுகையீனம், திடீரென்று ஒரு மண் சரிவு, திடீரென்று ஒரு வெள்ளம், திடீரென்று ஒரு வகையான ஆபத்துக்கு மாட்டிக்கொண்டு அவர் பல நிலைமைக்கு ஆளாகலாம். இந்த நேரத்துல நான் இந்த கடனுக்கு என்ன செய்யறது, அது இந்த திகதியில தாரண்டாரு உண்மையிலே அவரால் தந்து கொள்ள இயலா, நான் இந்த நேரத்துல அவரை கஷ்டப்படுத்தாம அவருக்கு இலகு படுத்தும் போது சொல்றாரு சொன்னாங்க, நாங்களும் அந்த கடனுக்குரிய திகதி வரையே கொடுக்க ஏலாக்கி ஒளியறது முறையல்ல, நாங்க உரிய திகதிக்கு முன்னாலே பேசி ஹஜார் நீங்க எனக்கு தந்த பணம் நாளைக்கு அந்த கடனை தரணும், எனக்கு தந்து கொள்ள முடியாம இருக்கிறேன், எனக்கு ரெண்டு நாள் அவகாசம் தாங்க, எனக்கு எப்படி ஒரு சந்தர்ப்பம் தாங்க, நான் அந்த சந்தர்ப்பத்தை கபூல் செஞ்சு கொண்டு அன்பானவர்களே கனவான்களே அவருக்கு சலுகை கொடுத்தேன் என்றா அல்லாஹ் சந்தோஷப்படுவான். குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், வஇன் கானா து உஸ்ரதின் ஃபநதிரதுன் இலா மைசரா وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون. உங்களுக்கு கடன் வாங்கினவரே கஷ்டமாலியா இருக்கிறாரு, சிரமப்படுறாரு, கஷ்டப்படுறாரா, அவருக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் தாமதம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு மாசம் தவணை கொடுங்க, அப்படி இல்லாட்டி கடனை மன்னிச்சிடுங்க, அந்த சதக்காவாக அதை ஒத்துடுங்கோ அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னாங்க. ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, மன் சர்ரஹு அய்யுன்ஜியஹுல்லாஹு மின் குரவி யௌமில் கியாமா, நாளைய கியாமத்துடைய நாள்ல கஷ்டங்கள் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளணும்னு நீங்க விரும்புறீங்களா, நீங்க ஒரு கஷ்டவாளியான கடனாளியா இருந்தா அவரை மன்னிச்சிடுங்க, பாவம் அவரால் தரையிலா, அவர் கஷ்டப்படுறாரு, இப்ப நீங்க மன்னிச்சிடுங்க, ஒரு வசதியானாரா இருக்கிறாரா, அவருக்கு நீங்க கொஞ்சம் தாமதம் கொடுங்க, உங்களால இது பரவாயில்ல ஒரு மாசம் டைம் தாரேன், ஒரு மாசம் டைம் தாரேன், அல்லது அறவாச குறைச்சி கொடுங்க, இப்படி நீங்க சந்தர்ப்பம் கொடுத்தீங்கண்டா நாளைய கியாமத்துடைய நாளையில யாருட உதவியும் இல்லாத அந்த நாளையில அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவன் என்ற கருத்தை எல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில விளங்கப்படுத்தினாங்க. எனவே அன்பான சகோதரர்களே பெரியோர்களே, நானும் நீங்களும் உறுதியான முடிவெடுப்போம், அல்லாஹ்ட்ட துவா கேட்போம், யாழ்லா யார்த்தையும் எங்களை கை நீட்ட வச்சிடாதே, எங்களோட தேவைகளை யார்த்தையும் சொல்ல வச்சிடாதே, உன்னிடத்துல சொல்லணும், உன்னிடத்துல துவா கேட்கணும், உன்னுடைய மறைமுகமான உதவியின் மூலமாக எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக என்ற துவாவை நானும் பழகுவோம், எங்களுடைய மனைவிக்கும் சொல்லிக் கொடுப்போம், எங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த பாடத்தை படிச்சு கொடுப்போம், வீட்டுள்ளுக்கு சகஜத்தில் ஏனைய நேரங்களில் இவ்வாறான தர்பியத்துடைய சூழலை உண்டாக்க முயற்சிப்போம். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூ செய்வானாக, நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. யாழ்லா எம் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்திருவாயாக. எம்முடைய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சிடையாழ்லா. தாய் தந்தையர்கள் எங்களுக்காக கஷ்டப்பட்டவர்கள் யாழ்லா, எங்களுக்காக இரத்தத்தை பாலாக்கி தந்த தாய் யாழ்லா, எங்களுக்காக வேர்வ சிந்தி கஷ்டப்பட்டு தர்பி செய்த அந்த தந்தை யாழ்லா, அவர்களை நீ கபூ செய்வாயாக, அவர்களை புரிந்து கொள்வாயாக. யார் யாரெல்லாம் கபறாளிகள் ஆயிருக்கிறாங்களோ அந்த கபறை சொர்க்கத்தின் முஞ்சோலை ஆக்கியாக. யார் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களை சிதும செஞ்சு அவருடைய துவாவு பாக்கியம் பெற்ற நல்லடியார்களாக எம் அனைவரையும் ஆக்கிருவாயாக. யாழ்லா எம் கோரி தந்து சார் மாற கபூ செய்வாயாக, புரிந்து கொள்வாயாக, அவர்களுடைய துவாவு பாக்கியம் பெற்ற நல்லடியார்கள் ஆக்கிருவாயாக. யாழ்லா எம் அனைவரையும் கபூ செய்வாயா. இந்த ஜும்மாக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் புரிந்து கொள்வாயா, அனைவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக. யாழ்லா பாவத்துல வெறுப்ப தந்துரு யாழ்லா, பாவத்தை கஷப்பாக்கு யாழ்லா, பாவத்துல அறுவருக்கு உண்டாக்கு யாழ்லா, அமல் இபாதத்தில் இன்பத்தை முஷியன் தந்துடுயாழ்லா, அமல் இபாதத்தில் தேஸ்ட தந்துடுயாழ்லா, யாழ்லா தஹஜ்ஜத்தில் இன்பத்தை தந்துடுயாழ்லா, தஹஜ்ஜத்துக்கு எழும்பி உன்ன வணங்கணும் நாயனே, உன்னுடத்துல நாங்க துவா கேட்கணும் நாயனே, பாவ மன்னிப்பு தேடணும் நாயனே, நீண்ட சுஜூத் ருக்கு செய்யணும் நாயனே. அப்படியா உத்தமர்களை அனைவரையும் அக்கருள்வாயாக. யாவல்லா எமது நாட்டை கபூ செய்வாயாக, நாட்டில் உள்ள முஸ்லீம்களை இஸ்லாத்தை கண்ணியப்படுத்திடுவாயாக, இஸ்லாத்தை முஸ்லீம்களை பாதுகாத்திடுவாயாக, யாழ்லா இறுதி நபித்துவத்தினை பாதுகாத்திடுவாயாக, கபூ செய்வாயாக. யாழ்லா யாழ்லா நாட்டில் அமைதியான ஒரு சூழலை உண்டாக்குறியாழ்லா, இஸ்லாத்தை முஸ்லீம்களை கண்ணியப்படுத்தி முஸ்லீம்களுடைய இரக்கத்தன்மையை யாழ்லா பெரும்பான்மை சமூகத்தினுடைய உள்ளத்தில் உண்டாக்கிடுவாயாக, இஸ்லாத்துடைய கண்ணியங்கள் அவருடைய உள்ளத்தில் போட்டுடுவாயாக, கபூ செய்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.